உண்மையில் ஆழ்வார்க்கடியான் யாருக்காக வேலை செய்கிறான், யாருக்கு அவன் சிஷ்யனாக இருக்கிறான், அவனுடைய குரு யார் என்பதையெல்லாம் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். கிட்டத்தட்ட இன்றைய தினத்தில் இருந்து 150 வருடங்களுக்கு முன்பு திருச்சியில் அன்பில் என்ற ஒரு கிராமத்தில் ஒருவர் தன்னுடைய பழைய வீட்டை இடித்து புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு அதிசயமான ஒன்று பூமிக்கடியில் இருந்து கிடைத்தது. பல செப்பு தகடுகளை நுனையில் துவாரமிட்டு வளையத்தினால் கோர்த்திருந்தது அந்த பொருள். அந்த செப்பு தகடுகளில் என்னென்னமோ எழுதியிருந்தது. இரண்டு ஆட்கள் சேர்ந்து தூக்க முடியாத அளவிற்கு கனமான அந்த செப்பு தகடுகளை வெளியே எடுத்தார்கள். பின்பு அதில் இருப்பதை அவர்கள் படித்தார்கள். அந்த செப்பேடுகளில்தான் சோழ மன்னர்களின் வம்சத்தை பற்றிய அவ்வளவு முக்கியமான விவரங்கள் எல்லாம் துல்லியமாக செதுக்கப்பட்டிருந்தன. அதில் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மானிய மந்திரியான அன்பில் அனிருத்த பிரம்மராயருக்கு சக்கரவர்த்தி அவர்கள் பட்டத்துக்கு வந்த 4வது ஆண்டில் அவருக்கு தந்த நிலசாஸ்தானத்தை பற்றிய செப்பேடுதான் அது. அதை வைத்துதான் சுந்தர சோழர் காலத்தில் அனிருத்த பிரம்மராயர் என்ற ஒரு மந்திரி இருந்தார் என்றும், அவர் அறிவில் சிறந்தவர் என்றெல்லாம் பின்னாளில் வரலாற்றாசிரியர்கள் வழியாக நமக்கு தெரிய வந்தது. ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அனிருத்த பிரம்மராயர் தான் ஆழ்வார்க்கடியானுடைய குரு. அவருக்காகத்தான் இவன் வேலை செய்கிறான். இப்பொழுது நாம் கதைக்குள் வருவோம். வந்தியத்தேவனும் குந்தவையும் பேசிக் கொண்டதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் அங்கிருந்து கிளம்பி ராமேஸ்வரத்தில் இருந்த அனிருத்த பிரம்மராயரை சந்திக்க வந்தான். இந்த அனிருத்த பிரம்மராயர் வேறு ஒரு காரியத்திற்காக ராமேஸ்வரத்தில் தங்கியிருந்தார். ஆழ்வார்க்கடியானை கண்டதும் அவனை அழைத்துக் கொண்டு ராமேஸ்வரத்தின் பக்கத்தில் இருந்த வேறொரு தீவிற்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு கப்பலும் பல வணிகர்களும் இருந்தார்கள். அந்த வணிகர்கள் அனைவரும் முதன் மந்திரிக்கு வணக்கத்தை சொல்லி இலங்கைக்கு அவருடைய கட்டளைப்படி 1000 முட்டை அரிசியும் 500 முட்டை சோளமும் 100 முட்டை துவரம்பருப்பும் எடுத்து செல்ல தயாராக இருந்தார்கள். கூடவே இளவரசர் அருள்மொழிவர்மனை பற்றியும் பெருமையாக சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் சோழ மக்கள் மத்தியிலும் வணிகர்கள் மத்தியிலும் அருள்மொழிவர்மனுடைய வெற்றியை பற்றியும் அவருடைய அழகை பற்றியும் அவருடைய வீரத்தை பற்றியும் தான் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சோழர் கப்பற்படை கடல் கடந்து பல தேசங்களுக்கு சென்று பல படைகள் நடத்தி சோழ நாட்டின் புலிக்கொடியை பறக்க வைப்பது கண்டிப்பாக இவராகத்தான் இருக்கும் என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். இவை அனைத்தையும் அனிருத்த பிரம்மராயிடம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக வணிகர்களையும் மற்ற சில ஆட்களையும் பார்த்த பிறகு ஆழ்வார்க்கடியான் என்று அழைக்கப்படும் திருமலையை அனிருத்த பிரம்மராயர் அழைத்தார். சோழ நாட்டில் நீ என்ன பார்த்தாய், என்ன கேட்டாய் என்றெல்லாம் கேட்க ஆழ்வார்க்கடியான் சொல்ல ஆரம்பித்தார். தங்களை பற்றி மக்கள் பலவாறு பேசுகிறார்கள் என்றும், நீங்கள் குல தர்மத்தை புறக்கணித்து விட்டு கப்பல் பிரயாணம் செய்வதாகவும் கூறுகிறார்கள் என்று சொல்ல, அதற்கு முதல் மந்திரியோ பொறாமைக்காரர்கள் சொல்வதை எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், நான் கடல் கடந்து வந்ததற்கு காரணம் அருள்மொழிவர்மனை சந்திப்பதற்காக என்று சொன்னார் முதல் மந்திரி. அதை கேட்டதும் திருமலை அருள்மொழியா என்று வாயை பிளந்து கொண்டு கேட்டான். உடனே முதன் மந்திரி, உனக்கும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் தொற்றிக்கொண்டதா, அப்படி என்னதான் அவரிடம் மந்திரம் இருக்கிறது என்று முதன் மந்திரி சொல்ல, யாருக்குத்தான் அவரை பிடிக்காது என்று திருமலையும் சொன்னான். மேலும் அருள்மொழிவர்மர் இலங்கைக்கு படையெடுத்து வருகிறான் என்று சொன்னதுமே அங்கு இருந்த இலங்கை மன்னன் மகிந்தன் ஓடி ஒளிந்து கொண்டான் என்றும், அவனை தேடி கண்டுபிடிக்கவும் படையினால் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்யவும் தான் அருள்மொழிவர்மர் அங்கே இருக்கிறார் என்றெல்லாம் முதன் மந்திரி சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த போரினால் இலங்கையில் இருந்த பல அழகான புத்த விகாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. ஆக வீரர்களை கொண்டு அங்கு போர் செய்யாமல் அங்கு இருக்கின்ற கோவில்களை அனைத்தையும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் கைவிட்டு சாக்கிய மதத்தில் இளவரசர் சேரப்போகிறாரா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்க, அதற்கு முதன் மந்திரி அருமையாக பதிலளித்தார். நம்மை போன்றவர்கள் நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டுக் கொள்ளலாம், ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தம்முடைய மக்களுக்கு எது பிடிக்கிறதோ, தங்களுடைய மக்கள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரிக்க வேண்டும். அதைத்தான் இளவரசர் அருள்மொழிவர்மன் செய்து கொண்டிருக்கிறார் என்று அழகாக சொன்னார். இதை இன்றைக்கு ஆளும் அரசாளர்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறெல்லாம் அவர் செய்வதை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சோழ பேரரசிற்கு மிகச்சிறந்த அரசனாக அவர் இருப்பார் என்பதெல்லாம் தெளிவாக உணர்த்துகிறது என்று அவர் சொன்னார். அதற்கு பின்பு ஆழ்வார்க்கடியான் சோழ நாட்டில் ராஜ்யத்திற்கு எதிராக நடக்கும் அனைத்து காரியங்களையும் அவன் பார்த்ததையும் கேட்டதையும் ஒன்று விடாமல் அவனுடைய குருநாதரிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இது அனைத்தையும் கேட்டுவிட்டு அனிருத்த பிரம்மராயர், நீ கூறுவதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இளவரசர் அருள்மொழிவர்மன் சோழ நாட்டுக்கு தற்போது திரும்புவது அவ்வளவு நல்லதல்ல, எனவே நீ இலங்கைக்கு சென்று உடனே அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்ல ஆழ்வார்க்கடியானும் இலங்கைக்கு செல்ல தயாரானான். இங்கே ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற அருள்மொழிவர்மனை தஞ்சைக்கு வர சொல்லி குந்தவை சொல்ல அழைத்து வருவதற்காக வந்தியத்தேவன் சென்றிருக்கிறான். காஞ்சிக்கு வர சொல்லி ஆதித்த கரிகாலன் சொல்ல பார்த்திபேந்திரன் இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறான். எங்கேயும் செல்ல வேண்டாம், அங்கேயே பத்திரமாக இருக்க வேண்டும் என்று அனிருத்த பிரம்மராயர் சொல்ல அதை செய்வதற்காக ஆழ்வார்க்கடியான் இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறான். இந்த மூவருக்கு முன்னால் இளவரசரை கொல்வதற்காக பாண்டிய நாட்டு ஆபத்துதவி ரவிதாசனும் அவனுடைய கூட்டாளிகளும் இலங்கைக்கு சென்று விட்டார்கள். இவர்கள் ஒருபுறம் இலங்கை நோக்கி செல்ல நாம் கொஞ்சம் குந்தவையை பார்த்து விட்டு வரலாம். குந்தவையும் வானதியும் யானையின் மீது அமர்ந்து கொண்டு தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் சொன்னதையெல்லாம் கேட்ட குந்தவைக்கு உறக்கம் வரவில்லை. எப்படியாவது தஞ்சை அரண்மனையில் இருக்கும் சுந்தர சோழரை பார்த்து அவருக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி குந்தவையும் வானதியும் தஞ்சைக்கு சென்றார்கள். அப்பொழுது யானையின் மீது சென்று கொண்டிருக்கும் பொழுது மக்கள் ஏன் அனைவரும் அருள்மொழிவர்மனை பொன்னியின் செல்வன் என்று அழைக்கிறார்கள் என்று வானதி கேட்க அந்த பெயருக்கான காரண கதையை குந்தவை சொல்ல ஆரம்பித்தாள். இந்த நாவலின் பெயரும் பொன்னியின் செல்வன் தான். ஆக இந்த பெயருக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு முறை பொன்னி நதியில் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களும் ஓடத்தில் சென்று கொண்டிருந்தார்கள். அதில் குந்தவையும் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் சுந்தர சோழரும் மகாராணியும் இருந்தார்கள். அப்பொழுது அருள்மொழிவர்மன் மிகவும் சிறிய குழந்தையாக இருந்தான். திடீரென்று படகில் இருந்து அவனை காணவில்லை. அவன் எங்கே சென்றான் என்று அனைவரும் தேட ஆரம்பித்தார்கள். சுந்தர சோழரோ ஆற்றில் இறங்கி தேட ஆரம்பித்து விட்டார். நேரமாக ஆக அவரை காணவில்லை. படகில் இருந்த அரசியும் மயக்கம் எடுத்து விழுந்து விட்டார். பிறகு சிறிது தூரத்தில் ஒரு பெண்ணுடைய முகமும் அவளுடைய கையில் அருள்மொழிவர்மனும் தெரிந்தார்கள். தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த பெண்ணின் முகம் தெரியவில்லை. உடனே சுந்தர சோழர் அருகில் சென்று அருள்மொழிவர்மனை வாங்கி அங்கு இருந்தவரிடம் கொடுத்து விட்டு காப்பாற்றிய பெண்ணின் முகத்தை பார்த்ததும் அவர் மயக்கமடைந்து விழுந்து விட்டார். பின்பு ஒரு வழியாக சுந்தர சோழரின் மயக்கத்தை தெளித்தார்கள். ஆனால் அருள்மொழிவர்மனை காப்பாற்றியது யார் என்று தெரியவில்லை. எவ்வளவு தேடியும் அங்கே அவள் கிடைக்கவில்லை. மேலும் இளவரசர் உயிரை காப்பாற்றியவர்களுக்கு பொன்னும் பரிசும் தரப்படும் என்று சொல்லியும் யாரும் வரவில்லை. ஆகவே அனைவரும் ஒன்று கூடி அந்த பொன்னி நதியின் தாய்தான், தெய்வம்தான் அருள்மொழிவர்மனை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்று எண்ணி அன்று முதல் அரசாளும் செல்வனை பொன்னியின் செல்வன் என்று அன்போடு அழைத்தார்கள். இந்த செய்தி நாடு முழுக்க பரவியதும் அனைத்து மக்களும் அன்போடு அருள்மொழிவர்மனை பொன்னியின் செல்வன் என்றே அழைக்க ஆரம்பித்தார்கள். வந்தியத்தேவன் இலங்கையை நெருங்கிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அனிருத்த பிரம்மராயரும் ஆழ்வார்க்கடியானும் இலங்கைக்கு புறப்பட்ட அதே நேரத்தில் தஞ்சை அரண்மனைக்கு குந்தவையும் வானதியும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை வரவேற்க நந்தினியும் வந்தாள். நந்தினியின் மனதில் தீர்க்க முடியாத பகை இருந்தாலும் இளவரசி என்கின்ற முறையில் குந்தவையை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தாள். அதுவரை பழுவூர் இளையராணியான நந்தினியை பொதுமக்கள் அவ்வளவாக விரும்பவில்லை. ஆனால் சோழ நாட்டில் தங்கள் குலதெய்வம் என பக்தியோடு பாராட்டிய குந்தவையை நந்தினி வரவேற்க வந்ததும் அங்கிருந்த அனைத்து மக்களும் குதூகலமாகிவிட்டார்கள். அங்கே இருவரும் பார்த்து கொண்டதும் இருவரும் பேசிக் கொண்டதும் ஒரு மின்னல் மற்றொரு மின்னலை வெட்டுவது போல அவ்வளவு கூர்மையாக இருந்தது. இருவரும் மாறி மாறி நலம் விசாரித்துக் கொண்டு பொதுவாக பேசிக் கொண்டிருக்கும் போது குந்தவை சொன்னாள், பழுவூர் சகோதரர்கள் இருக்கும் வரை சோழ சாம்ராஜ்யத்திற்கு என்ன ஆபத்து வந்துவிடும்? நாலா திசையிலும் கடற்கரை வரையிலும் நீண்டு பறந்திருக்கிறது அவர்களுடைய ஆணை என்று குந்தவை சொல்ல, உடனே நந்தினி, கடற்கரையோடு ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? கடல் கடந்து அப்பாலும் அவர்களுடைய ஆணையும் அதிகாரமும் போகின்றன. அதற்கான அடையாளம் சீக்கிரம் நடக்கும், கிடைக்கும் என்று சொல்லி நந்தினி புன்னகைத்தாள். அது குந்தவையின் இருதயத்தை பிளந்தது. எதை உட்கருத்தாக வைத்து இவ்வாறு இவள் பேசினாள் என்று குந்தவை சிந்திக்க ஆரம்பித்தாள். பின்பு தஞ்சையில் வசிக்கும் ராணிகள் அனைவரும் சக்கரவர்த்திக்கு உடல்நலம் சரியாகி அவர் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக துர்க்கைக்கு பலி கொடுக்க இரவு அர்த்தவேளை பூஜைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் குந்தவை அவளுடன் யாரையும் அழைத்து செல்லவில்லை, வானதியையும் அழைத்து செல்லவில்லை. அங்கு நடக்கின்ற பூஜை முறைகளை பார்த்தால் அவள் மயக்கமாகி விடுவாள் என்று நினைத்து குந்தவை மட்டும் சென்றாள். அந்த இரவு நேரத்தில் அங்கு துர்க்கைக்கு ஆட்டுக்கிடாவை பலி கொடுத்தார்கள். அது அங்கு நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் இங்கு தஞ்சை அரண்மனையில் இருக்கும் வானதிக்கு உறக்கம் வரவில்லை. அவளுடைய தந்தையான சிறிய வேளாளரை நினைத்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் இலங்கையில் இருந்த பொன்னியின் செல்வரையும் நினைத்துக் கொண்டிருந்தாள். பின்பு சிறிது நேரம் கழித்து அந்த அரண்மனையை சுத்தி பார்ப்பதற்காக தனியாக சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. திரும்ப திரும்ப அந்த குரல் கேட்டுக் கொண்டிருந்தது. யாராவது இவரிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்ற குரல் கேட்கவே அந்த குரலை நோக்கி வானதியும் சென்றாள். சுந்தர சோழருடைய குரல் தான் என்று அவளுக்கு தெரிந்த பின்பு அங்கு இருந்த ஒரு ஜன்னல் வழியாக அதை அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள். கொண்டிருந்தாள். சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் சுந்தர சோழர் அங்கு பயப்பட்டுக் கொண்டிருந்தாள். அங்கு தெரிந்த ஒரு நிழலை பார்த்து, 24 ஆண்டுகளாய் வந்து என்னை ஏன் படாத பாடுபடுத்துகிறாய்? நான் வேண்டுமென்று செய்யவில்லை, என்னையும் என் உயிரையும் எடுத்துக்கொள், ஆனால் என் மக்களை ஒன்றும் செய்து விடாதே என்று அங்கு தெரிந்த ஒரு பெண்ணின் நிழலை பார்த்து அவர் பயந்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் வானதி பார்த்து கொண்டிருந்தாள். பின்பு அது யாருடைய நிழல் என்று பார்க்கும் பொழுது பழுவூர் இளையராணியான நந்தினிதான் ஒரு விளக்கின் முன்னே நின்று கொண்டு சுந்தர சோழருக்கு தெரியும்படியாக அந்த நிழலை உருவாக்கி ஒரு நயன பாஷையில் சுந்தர சோழரை பயமுறுத்தி கொண்டிருந்தாள். இவளுக்கு தேவையான அந்த வெளிச்சத்தை அவளுக்கு துணையாக பழுவேட்டரையர் விளக்கை பிடித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வானதிக்கு ஒன்றும் புரியாமல் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். நந்தினி ஏன் இவ்வாறு செய்தாள் என்று பிறகு பார்ப்போம். பொழுது விடிந்ததும் சுந்தர சோழரை பார்ப்பதற்கு குந்தவை வந்தாள். கடந்த இரவு நந்தினி நடத்திய நாடகத்தால் அவர் மிகவும் பாதிப்படைந்திருந்தார். இதையெல்லாம் பார்த்து குந்தவை அவருடைய தந்தைக்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்தார். பின்பு சுந்தர சோழர் குந்தவையை பார்த்து ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். இதுவரை யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். என்னுடைய உற்ற நண்பனான அனிருத்த பிரம்மராயருக்கு கூட பாதி ரகசியம் தான் தெரியும். என் மனைவிக்கும் அந்த ரகசியம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் என் மகளாகிய உன்னிடம் கண்டிப்பாக இதை சொல்ல வேண்டும் என்று சுந்தர சோழர் அவருடைய மனதில் நீண்ட நாட்களாக இருந்த அந்த வலியை சொல்ல ஆரம்பித்தார்.